إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقد قال الله تبارك وتعالى بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أفرأيتم ما الذي تشربون، أأنتم أنزلتموه من المزن أم نحن المنزلون، لو نشاء جعلناه أجاجا فلولا تشكرون. وقال تبارك وتعالى أيضا: قل إن أصبح ماؤكم غورا فمن يأتيكم بماء معين. صدق الله العلي العظيم. الله من الذي يركليه أن بالتخوض ركليه الله ويبينده تقوى سيده அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது ஒரு அங்க சம்பூர்ணமான ஒரு மார்க்கம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அதை பரிபூர்ணத்துவப்படுத்தியிருக்கிறான். அதனை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அழகுபடுத்தியும் வைத்திருக்கிறான். எந்த ஒரு குறையும் அதிலே யாராலும் கண்டுபிடிக்கவும் முடியாது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இக்மாலும் செய்து விட்டான், இத்மாமும் செய்து விட்டான், அதை பரிபூர்ணத்துவப்படுத்தி விட்டான். அதில் எந்த விதமான குறையும் யாராலும் கண்டுபிடிக்கவும் முடியாது. அப்படி உங்களுக்கு முடியும் என்றிருந்தால் ஒன்றை நிரூபியுங்கள் என்று சொல்லி குரான் சவால் விட்டுக் கொண்டு வருகிறது. குரான் மிக தெளிவாக சொல்லுகிறது, எங்கள் அனைவரையும் பார்த்து கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய மக்களை பார்த்து குரான் மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது, முடியுமாக இருந்தால் இந்த குரானை போன்ற ஒன்றை நீங்கள் உலகத்திற்கு சமர்ப்பியுங்கள் பார்க்கலாம், உலகத்துக்கு நீங்கள் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று சொல்லி குரான் தன்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களை பெரியார்களே, குரானை பொறுத்தவரையில் இபாதத்துகளையும் வணக்க வழிபாடுகளையும் பற்றி பேசியது மிக குறைவென்றுதான் சொல்ல வேண்டும். தொழுகையை பற்றியும் நோன்பை பற்றியும் ஜக்காத்தை பற்றியும் ஹஜ்ஜை பற்றியும் நிகாஹுடைய தலாக்குடைய அனந்தர சொத்துக்கள் சம்பந்தமான சட்டத்தங்களை பற்றி பேசியதை நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு அளந்து அளக்கப்பட்ட அளந்த அளவுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவைகளை எங்களுக்கு சொல்லிவிட்டு அந்த விடயங்களுடைய விளக்கங்களையும் எப்படி தொழ வேண்டும், எப்படி நோன்பு நோக்க வேண்டும், எப்படி ஹஜ் செய்ய வேண்டும், தலாக்குடைய பிரச்சனைகளை எப்படி கையாள வேண்டும், நிக்காஹுடைய கட்டங்களை எப்படி கையாள வேண்டும் என்று சொல்லக்கூடிய அத்துணை விடயங்களுக்குரிய புத்திமதிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எங்களுக்கு உதாரணமாக ஆக்கி சல்லூ கமா ரஐதுமுனி உஸல்லி, நான் தொழுவதை போன்று நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், ஹுது அன்னி மனாசிக்கக்கும், உங்களுடைய ஹஜ்ஜுடைய கர்மங்களை ஹஜ்ஜுடைய கிரியைகளை என்னுடைய ஹஜ்ஜிலிருந்து நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய நபி எங்களுக்கு சொன்னது போல குர்ஆனும் சொல்லுகிறது, வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதூ, அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களுக்கு எதை காட்டினார்களோ எதை கொண்டு வந்தார்களோ எப்படி செய்து காட்டினார்களோ நீங்கள் அப்படி செய்து கொள்ளுங்கள் என்பதை குர்ஆன் மிக அழுத்தம் திருத்தமாக தெளிவாக எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. ஆனாலும் கூட அன்புக்குரிய சகோதரர்களை தெரியாதே, குர்ஆன் இன்னும் சில விடயங்களை பற்றி மிக ஆழமாக கதைத்திருக்கிறது. அதுல ஒன்றுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் கடலை பற்றி குர்ஆனில் பேசியிருக்கிறான்.
கடலுடைய குதிரத்துகளை பற்றி, இந்த கடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அற்புதங்களை பற்றி, இந்த கடலுக்கு மேல பிரயாணிக்கக்கூடிய வாகனிக்கக்கூடிய அந்த கப்பல் ஷிப்பை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனுடைய பல ஆயத்துகளின் வாயிலாக கடலுக்குள்ளே இருப்பவைகளை பற்றியும், கடலுக்கு மேலே உள்ளவைகளை பற்றியும், கடலுக்கு உள்ளே வாழக்கூடிய மீனிடங்களை பற்றியும், கடலுக்கு மேலே வாகனிக்கக்கூடிய பிரயாணம் செய்யக்கூடிய மக்களை பற்றியும் வாயத்துல் லஹும் அன்னா ஹமல்னா ஜுர்ரியத்தஹும் ஃபில் ஃபுல்கில் மஷ்ஹூல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்ட திருக்குர்ஆனில் மக்கள் எப்படி கடலுக்கு மேலே சவாரி செய்கிறார்கள், பிரயாணம் செய்கிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் அல்லாஹ் கதைத்திருக்கிறான். இதே போலத்தான் அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன்ல பேசப்பட்ட இன்னொரு மிக முக்கியமான தலையங்கம் தான் தண்ணி என்று சொல்லக்கூடியது. தண்ணியை பற்றி, வாட்டர், தண்ணி என்று சொல்லக்கூடியது குர்ஆனில் எல்லா இடங்களிலும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 63 இடங்களில் தண்ணியை பற்றி குர்ஆனில் கணித்திருக்கிறான். ஆனால் ஒவ்வொரு பற்றி குர்ஆனில் ஒரே ஒரு இடத்தில் தான் அல்லாஹ் பேசியிருக்கிறான். சட்டத்தை குர்ஆனுடைய ஒரே ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒழுவு செய்வதற்காக வேண்டி பாவிக்கப்படக்கூடிய தண்ணியை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 63 இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறான். மலையை பற்றி வேறாக குறிப்பிடுகிறான், மத்தர் என்று சொல்லி வேறாகவும், ரைஸ் என்று சொல்லி வேறாகவும். இப்படியாக அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, பூமியிலிருந்து வரக்கூடிய தண்ணியை பற்றியும், நாங்கள் பூமியை தோண்டினால் பூமிக்குள் இருந்து தண்ணி வருகிற இந்த தண்ணியை பற்றியும், கற்பாறைகளுக்கு மத்தியிலிருந்து பெரிய பெரிய மலைகள் இருந்து ஃபால்ஸ் அதாவது தண்ணீர் நீர் வீழ்ச்சிகள் கீழே விழுந்து கொண்டிருக்கிறது, கொட்டி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த குதிரத்துகளை பற்றி, இந்த தண்ணியை பற்றி மிக ஆழமாக கதைத்திருக்கிறான். நான் இன்றைய நாள் இந்த தலையங்கத்தை உங்களுக்கு முன்னர் எடுத்துக்கொண்ட காரணம் என்னவென்று சொன்னால், உலகத்தில் இன்டர்நேஷனல் வாட்டர் டே என்று சொல்லி ஒரு நாளை இந்த உலகம் கொண்டாடுகிறது. இந்த நாள் உலகத்தில் ஒரு நாளை அறிமுகப்படுத்தி அந்த நாளில் நாங்கள் தண்ணியை பற்றி தான் பேச வேண்டும். தண்ணியினுடைய முக்கியத்துவம், தண்ணிக்கு ஒரு பவட்டி வந்து கொண்டிருக்கிறது. 2020களில் அதாவது 15-10 வருடங்களில் இந்த உலகத்தில் தண்ணிக்காக வேண்டி மக்கள் சண்டை பிடிப்பார்கள். இந்த உலகத்தில் காணிக்கு சண்டை, பூமிக்கு சண்டை, இடத்துக்கு சண்டை பிடிப்பது போன்று ஒரு காலம் வரும். இந்த உலகத்துக்கு மக்கள் தண்ணீருக்காக வேண்டி சண்டை பிடிப்பார்கள். ஓட்ட பவர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒன்றை நோக்கி இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த உலகம் முழு உலகமும், அது உலகத்தினுடைய எல்லா நாடுகளும், உலகத்தினுடைய எல்லா சக்கரவர்த்திகளும் சேர்ந்து இன்டர்நேஷனல் வாட்டர் டே என்று சொல்லி ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய 22ஆம் தேதி மார்ச் மாதத்தில் வரக்கூடிய 22ஆம் தேதியை அவர்கள் செலிபிரேட் பண்றார்கள். நாங்கள் ஒரு கணம் யோசிக்க வேண்டும், இஸ்லாம் இதை பற்றி என்ன சொல்லி இருக்கிறோம், தண்ணிக்கு இஸ்லாம் கொடுத்த முக்கியத்துவம் என்ன? ஒவ்வொரு பற்றி சொன்னது ஒரே ஒரு இடத்தில், ஜுனுபாலியாக இருக்கக்கூடியவரை குறித்துக் கொள்ள வேண்டும். ஜுனுபாலி பள்ளியை நெருங்கக்கூடாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தக்ரபுஸ் ஸலாத வ அன்தும் சுகாரா வல ஹத்தா தஅலமு வலா ஜுனுபன் இல்லா காபிரிஸ் ஸபீல் வலா ஜுனுபன் இல்லா காபிரிஸ் ஸபீல் ஹத்தா தஃஸிலு. ஒரு ஜுனுபாலியாக இருக்கக்கூடியவர், பெருந்தொடர்பில் இருக்கக்கூடியவர் குளித்துக் கொள்ளாத வரையில் பள்ளிக்கு வரக்கூடாது என்பதை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஒது செய்து கொள்ள வேண்டும் தொழுகைக்கு முன்னால் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, தெரியாதே, இந்த ஒவ்வையும் இந்த குளிப்பையும் ஒரே உலகத்தில் சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தண்ணியை பற்றி, தண்ணீருடைய குணங்களை பற்றி சுப்ஹானல்லாஹ் உலகத்துக்கு பேசிக்கொண்டே இருக்கிறான், சொல்லிக் கொண்டே இருக்கிறான். நாங்கள் அனைவரும் அறிந்தபடியும் தான் அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய தண்ணியில் வெறுமனே 2.5% தண்ணி மாத்திரம்தான் மனித பாவனைக்கு தகுந்தது. 97% தண்ணீர் அது உப்பு தண்ணியாகத்தான் இருக்கிறது. எங்களை சூழ் இருக்கக்கூடிய கடல் தண்ணி உப்பு தண்ணி, 97% தண்ணீர் உப்பு தண்ணீர், வெறுமனே மனித பாவனைக்கு தகுதியானது, மனிதனால் பாவிப்பதற்கு தகுந்த தண்ணீர் 2.5% மட்டும்தான் இருக்கிறது என்பதை கணக்கீடுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் அந்த 2.5% தண்ணீரும் லேசாக, எந்த கஷ்டமும் இல்லாமல் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்ணி எவ்வளவு வீதம் என்று சொன்னால் அது 1% விடவும் குறைவுதான். லேசாக, எந்த கஷ்டமும் இல்லாமல் 2 அடி தோண்டினா தண்ணி கிடைத்துவிடும், 10 அடி தோண்டினா தண்ணி கிடைத்துவிடும், 6 போய்கொண்டிருக்கிறது ஆற்றுல போய் தண்ணி அள்ளிக்கொண்டு வரலாம் என்று சொல்லி மக்களுக்கு அப்படிப்பட்ட வசதி வாய்ப்புகள் கிட்டியவர்கள், அப்படிப்பட்ட தண்ணிக்குரிய தண்ணியை லேசாக கிடைக்கக்கூடிய வளம் படைத்த சமூகம் இருக்கிறதே, இது ஒரு வீதத்தை விட ஒன் பர்சனை விட குறைவுதான், குறைவானவர்களுக்கு தான் இது கிடைக்கிறது என்ற கருத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக இருக்கும் பொழுது அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒரு கணம் யோசிக்க வேண்டும். இந்த தண்ணியை நாங்கள் எப்படி பாதுகாக்கலாம்? இந்த தண்ணியை பற்றி குர்ஆன் என்ன சொல்லி இருக்கிறது? இந்த தண்ணிக்கு நாங்கள் என்ன நன்றி செலுத்த வேண்டும்? சுபஹானல்லாஹ், இந்த தண்ணிக்கு நாங்கள் என்ன நன்றி செலுத்த வேண்டும்? இறைகளை பற்றி எல்லாம் குர்ஆன் மிக தெளிவாக ஆழமாக கலைத்திருக்கிறது. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அதை விட்டும் ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம். அவைகளை பற்றி நாங்கள் அலட்டிக் கொள்ளவில்லை, அவைகளை பற்றி நாங்கள் பேசவும் இல்லை. இது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு தவறு என்பதாக நினைத்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பும் கேட்டுக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலநிலை மாற்றங்கள், அதாவது கிளைமேட் சேஞ்ச், இதே போல பாப்புலேஷன் கூடிவிட்டது. உலகத்தினுடைய பாப்புலேஷன் கூடியிருக்கிறது. தண்ணிக்கு தட்டுப்பாடு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதே போல எந்த இடத்தை பார்த்தாலும் பொல்யூஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஃபேக்டரிகளும் இருக்கக்கூடிய காலநிலை மாற்றங்களும், இப்படியான பல வகையான நெருக்கடிகளுக்கு இந்த உலகம் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இதே போன்றுதான் காடுகள் வெட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது, மரமட்டைகள் வெட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இஸ்லாம் மரமட்டைகளை வெட்டுவதை தடுத்திருக்கிறது, ஆனால் மரங்களை நட்டுவதை இஸ்லாம் ஊக்குவித்திருக்கிறது. ஹதீசுடைய கிதாபுகளை திரட்டி பார்த்தால் மரங்களை நட்டுங்கள், மரங்களை நட்டுவிட்டு மௌத்தாகுங்கள், அந்த மரத்தில் வரக்கூடிய கனி உங்களுக்கு சதக்காவாக இருக்கும், உங்களுக்கு நன்மைக்குரிய கர்மமாக இருக்கும். ஒரு கள்ளன் தான் வந்து அதை சாப்பிட்டு விட்டு போனாலும் அவனுக்கு தளவாக இருக்கும், அது உங்களுக்கு சதக்காவாக இருக்கும். ஒரு காகம் ஒரு பறவை வந்து சாப்பிட்டு போனாலும் அது அதற்கு ஹலாலாக இருக்கும், உங்களுக்கு சதக்காவாக இருக்கும். எந்த அளவுக்கு சொன்னாங்கண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க ஒரு மரத்தை நட்டுவதற்காக வேண்டி ஒரு கண்டு ஒரு செடியை தந்த கையில வைத்துக் கொண்டிருக்கிறீங்க, சூருதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த சூருதப்பட்டுக் கொண்டு உலகம் அழிய போகிறது, சூருதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கட்டத்திலாவது இதை நட்டுவிட்டு வரப்பாருங்கள், அந்த கட்டத்திலாவது இந்த மரத்தை நட்டுவிட்டு வரப்பாருங்கள், சூருதப்பட போகுதே, உலகம் அழிய போகுதே என்பதை பற்றி நீங்க அழைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதை ஒரு பக்கத்தில் வைத்து விடுங்கள், உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யுங்கள். உங்களுடைய கையில் ஒரு சின்ன ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தை நட்டுவிட்டு உங்களுக்கு உலகத்தை விட்டு பிரியலாமா, அதை செய்துவிட்டு வரப்பாருங்கள் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழுத்தம் திருத்தமாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தண்ணியை பற்றி உலகம் மிக அழகாக பேசிக் கொண்டிருக்கிறது. உலகம் பேசுவதற்கு முன்னால் குர்ஆன் பேசிவிட்டது, குர்ஆன் சொல்லிவிட்டது. குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார், வல்லாஹு அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்ணீரை உலகத்துக்கு இறக்கி வைத்தான். ஃபஹியா பிஹில் அர்த பஅத மௌதிஹா, இந்த பூமி தண்ணி இல்லாவிட்டால் மௌத்தாகிவிடும். தண்ணி இல்லாவிட்டால் இந்த பூமியில் எந்த பிரயோஜனமும் கிடைக்க மாட்டாது. உங்களுக்கு வீடு கட்டவும் முடியாது, விவசாயம் செய்யவும் முடியாது, இந்த பூமிக்கு மேல் வாழவும் முடியாது, இந்த பூமியில் எந்த லாபமும் உங்களுக்கு கிடைக்க மாட்டாது. அல்லாஹ் சொல்லுகிறான், வானலோகத்திலிருந்து அல்லாஹ் தண்ணீரை பூமிக்கு இறக்கி வைத்தான், பேய வைத்தான். அது செத்து கிடந்ததற்கு பிறகு, உயிரற்ற நிலையில் கிடந்ததற்கு பிறகு நாங்கள் அந்த பூமியை ஹயாத்தாக்கினோம், உயிர்ப்பித்தோம். ثم شققنا الارض شقا فانبتنا به حبا وعنبا وقضبا وزيتونا ونخلا. قران الله சொல்லிக்கொண்டே போறான், நாங்க மலையை பெய வைத்தோம், வெறுமனே பெய வைத்தது தண்ணியத்தான், அந்த பூமியை நாங்கள் செவ்வனைப்படுத்தி விட்டோம், பூமி பிளந்து விட்டது. அங்கிருந்து ஜெய்தூனும், அங்கிருந்து முந்திரியையும், அங்கிருந்து ஈத்தப்பழமும், அங்கிருந்து பலவரக்கங்களும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பித்து விட்டது. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த மலை பெய்யாவிட்டால் அவைகளை நீங்கள் அடைந்திருக்க மாட்டீர்கள். காது கொடுத்து கேட்கக்கூடிய மக்களுக்கு இந்த விடயத்தில் அழகான புத்திமதி இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், காது கொடுத்து கேட்கக்கூடிய மக்களுக்கு குர்ஆனை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் அன்பாக சொல்லுகிறேன், வெறுமனே எழுத்துக்களை மட்டும் ஓத வேண்டாம், எழுத்துக்களை ஓதுவோம், நன்மைகள் கிடைக்கும். ஆனால் அர்த்தத்தை விளங்கி ஓத பார்ப்போம், அர்த்தத்தை விளங்கி ஓத பார்ப்போம். இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்காக வேண்டி வானலோகத்திலிருந்து அவன் தான் அந்த மலையை தண்ணியை இறக்கி வைத்தான், பேய வைத்தான். மின் ஷராபுன், அதனால தான் குடிக்கிறீங்க. அந்த தண்ணியைத்தான் நாங்க குடிக்கிறோம். எங்களுக்கு பக்கத்துல தண்ணி இருக்கிறது, இந்த கடல் தண்ணியை குடிக்க முடியாது. இதை குடித்தால் தாகம் பெருகும், இதை குடித்தால் தாகம் கூடும். அல்லாஹ் சொல்லுகிறான், நான் தண்ணியை இறக்கி வைத்தேன், மின்ஹு ஷராபுன், அதைத்தான் நீங்க குடிக்கிறீங்க. வமின்ஹு ஷஜரன், அந்த தண்ணியால்தான் மரமட்டைகள் முளைக்கிறது. சுபஹானல்லாஹ், மரமட்டைகள் முளைக்கிறது. மரத்தை நாங்கள் முளைக்க செய்கிறோம் அந்த தண்ணியால. அந்த மரமட்டைகள், அந்த புட்பூண்டுகள், அந்த செடி கொடிகளைத்தான் உங்களுடைய கால்நடைகள் சாப்பிடுகிறது. அந்த கால்நடை சாப்பிட்டதுக்கு பிறகு அதிலே வரக்கூடிய பால் உங்களுக்குரிய பால். சுபஹானல்லாஹ், மலையை பெய்ய வைத்தான், அதிலே ஒரு பகுதி தண்ணியை நீங்கள் குடிக்கிறீங்க, மீதமுள்ள ஒரு பகுதியினால் விவசாயம் செய்கிறீர்கள். அந்த விவசாயத்தில் வரக்கூடிய கழிவு பொருட்களை, அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை மிருகங்கள் சாப்பிடுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகம் இவைகள் அவைகளை சாப்பிடுகிறது. அந்த சாப்பிட்டதற்கு பிறகு வரக்கூடிய மாமிசம், வரக்கூடிய பால், அதனுடைய லாபம் அனைத்தும் உங்களுக்குரியது. சொல்லிவிட்டு சொல்லுகிறான், பின்னால் ரகசியம் என்ன? பரக்கத்து செய்யப்பட்ட, அதனால தான் உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஹதீஸ்களில் கூட வந்திருக்கிறது, மழை பெய்யக்கூடிய நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் கபூல் ஆகும். ஏன் காரணம் என்றால் அது பரக்கத்தான தண்ணி கொட்டிக் கொண்டிருக்கிறது. பரக்கத்து செய்யப்பட்ட, அபிவிருத்திகள் நிறைந்த, ஹைரிகள் நிறைந்த தண்ணீரை நாங்கள் பூமிக்கு இறக்கி வைத்தோம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பான சகோதரர்களே, தண்ணியை பற்றி குர்ஆன் ஏராளம் கதைத்திருக்கிறது. அல்லாஹ் சூரத்துல் வாக்கியாவில் ஒவ்வொரு இரவு மோதப்பட வேண்டிய ஒரு சூரா என்று சொல்லி சஹாபாக்களினால் சொல்லித் தரப்பட்ட, அனுபவ ரீதியாக சஹாபாக்கள் எங்களுக்கு சொல்லி தந்த ஒரு சூரா தான் சூரத்துல் வாக்கியா. வீடுகளிலே சூரத்துல் வாக்கியாவை ஓதுற பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். இதா வக்காத்தில் வாக்கியா, லேசரி வக்காத்திஹா கதீபா ஹபிலத்துர் ராபியா. அல்லாஹ் அந்த சூரத்துல் வாக்கியாவுல மூணு வகையான மக்களை பற்றி சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த மூணு வகையான மக்களுடைய உணவை பற்றியும் அவருடைய குடிபானத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அதில் அல்லாஹ் கேட்கிறான், அஃபரைத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன், அஃபரைத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன். ஏ மனிதர்களே, ஏ மனிதர்களே, அல்லாஹ்வின் மீது சந்தேகப்படக்கூடியவர்களே, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறானா என்று சொல்லி ஐயம் கொள்ளக்கூடியவர்களே, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் கேட்கிறான், அஃபரைத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்க குடிக்கக்கூடிய தண்ணியை பார்க்கவில்லையா? தேவைப்பட்டா தண்ணி எடுத்து குடிக்கிறோம். அல்லாஹ் கேட்கிறான், புத்திசாலிகளே, அறிவாளிகளே, குடிக்கிற தண்ணிய கொஞ்சம் பார்க்க இல்லையா? உங்களோட மனைவி உங்களுக்கு ஆக்கி தந்த சாப்பாடு கொஞ்சம் டேஸ்டா இருந்தா மனைவிக்கு தேங்க்ஸ் பண்றீங்க, மனைவிக்கு சொல்றீங்க நல்ல சாப்பாடு, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணினேன் என்று சொல்லி மனைவியை விஷ் பண்றோம். ஒரு விருந்தாளியாக ஒரு வீட்டுக்கு போனோம், அன்புக்குரிய சகோதரர்களே, அங்க சாப்பாடு நல்லா இருக்குது, என்ன செய்வோம் என்று சொன்னால் சாப்பிட்டு சும்மா வரமாட்டோம், சாப்பிட்டு போட்டு அவர்களுக்கு சொல்லிட்டு வருவோம், நல்ல சாப்பாடு, ஜஸாகல்லாஹு கைர், நான் என்ஜாய் பண்ணினேன் என்று சொல்லி நாங்கள் அவருக்கு சொல்லிட்டு வருவோம். அல்லாஹ் கேட்கிறான், நீங்க எனக்கு அப்படி சொல்ல மாட்டீங்களா? நீங்க எனக்கு அப்படி சொல்ல மாட்டீங்களா? அபராயத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்க குடிக்கிற தண்ணி, குறிப்பாக இலங்கையில் வாழக்கூடிய நாங்கள், இந்த திருநாட்டில் வாழக்கூடிய நாங்கள், நாங்கள் ஆப்பிரிக்கா கண்டத்தில் வாழவில்லை, நாங்கள் அரபுலகத்தில் வாழவில்லை. அவர்களுக்கு கிடைக்கிற தண்ணி எப்படிப்பட்ட தண்ணீர்? எங்களுக்கு எந்த கெமிக்கலும் போடாமல், எந்த விதமான மினரலும் கலக்காமல் அன்புக்குரிய சகோதரர்களே, நேச்சுரல் வாட்டர், இயற்கையான தண்ணியை நாங்கள் அருந்திக் கொண்டிருக்கிறோம், பருகிக் கொண்டிருக்கிறோம். கிணத்தை தோண்டினா தண்ணி கிடைக்குது. அல்லாஹ் கேட்கிறான், இந்த தண்ணியை குடிச்சா தாகம் போகுது, இந்த தண்ணியை குடிச்சா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், لو نشاء لجاء افرأيت انتم من زلتموه من المزن ام نحن المنزلون இந்த தண்ணிய மேலிருந்து இறக்கி வைத்தது நீங்களா அல்லது நாங்களா? அல்லாஹ் அரசாங்கத்தை பத்தி கேட்கிறான், அல்லாஹ் வல்லரசை பத்தி கேட்கிறான், அல்லாஹ் தனி மனிதரை பத்தி கேட்கிறான். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், உங்களோட பவர் சூப்பர் பவராக இருக்கேனும், உங்களோட சக்தி சூப்பர் சக்தியாக இருக்கேனும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அல்லாஹ் கேட்கிறான், இந்த தண்ணியை இறக்கி வைத்தது நீங்களா அல்லது நாங்களா? சொல்லிவிட்டு சொல்லுகிறான், நாங்கள் விரும்பினால் எங்களுக்கு ஏறும், எனக்கு பவர் இருக்கிறது, எனக்கு சக்தி இருக்கிறது. 97% தண்ணிய உப்பு தண்ணியாக ஆக்கியது போன்று நீங்கள் நன்றி தெரிவிக்காவிட்டால், நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லாவிட்டால், நீங்கள் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லாவிட்டால், அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த தண்ணியையும் உப்பு தண்ணியாக மாற்றி விடுவேன். நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க என்ன செய்ய போறீங்க? அல்லாஹ் மறுவ கேட்கிறான், சூரத்துல் முல்க்ல அல்லாஹ் கேட்கிறான். சூரத்துல் முல்க் ஒவ்வொரு நாள் இரவு ஓதப்பட வேண்டிய ஒரு சூரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரத்தை ஓதுவார்கள். தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதீ ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. 30 ஆயத்துகளை கொண்ட ஒரு சூரத். இந்த சூரத்தினுடைய கடைசி ஆயத்தில், 30வது ஆயத்தில் அல்லாஹ் ஒரு ஆச்சரியமான கேள்வி கேட்கிறான். நபியை பார்த்து கேட்கிறான், மக்களிடத்தில் கேளுங்கள், குல் நபியே நாயகமே மக்களுக்கு சொல்லுங்கள், மக்களிடத்தில் கேட்டு பாருங்கள், இன் அஸ்பஹ மாஉக்கும் கௌரா, நீங்க பூமியை தோண்டினா தண்ணி கிடைக்குது, 5 அடி தோண்டினா கிடைக்குது, 10 அடி தோண்டினா கிடைக்குது, 20 அடி தோண்டினா கிடைக்குது, இல்ல 200 ஃபீட்ல போனா தண்ணி கிடைக்கும் என்று சொல்லி நீங்க தோன்றீங்க, உங்களுக்கு தண்ணி கிடைக்குது. அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்க நாடினால் அந்த தண்ணியை அப்படி இல்லாமல் ஆக்கி விடுவோம். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெளிவான சுத்தமான குடிப்பதற்கு பொறுமதியான தண்ணியை உங்களை யாருக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன்ல வந்திருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் இந்த இடத்தில் பேசி முடிப்பது ஒரு லேசான விடயமல்ல. தண்ணியை பற்றி குர்ஆன் என்ன கழித்திருக்கிறது? 43 திருவசனங்கள். வாட்டர் சைக்கிள், எப்படி மழை பெய்யுது? நாங்க படிக்கிறோம் விஞ்ஞானத்தில், நாங்க சொல்றோம் அது விஞ்ஞான பாடம் என்று சொல்லி, அது விஞ்ஞான பாடம் அல்ல, அது குர்ஆனுடைய பாடம். குர்ஆன் சொல்லுகிறது, எப்படி மேகம் மேல போகிறது, எப்படி தண்ணீர் அந்த மேகங்கள் எப்படி ஒன்று சேருகிறது, அல்லாஹ் அந்த மேகத்தை எப்படி சுத்த வைக்கிறான், அது எப்படி மழையாக கொட்டுகிறது, எவ்வளவு காலம் அது மேல தேங்கி நிற்கிறது. சூரத்து 100 40வது ஆயத்துகள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த தண்ணீர் வாட்டர் சைக்கிளை பற்றி மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறான். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், ஒரு ஆச்சரியமான கருத்தை சொல்லுகிறான், இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் மட்டுமல்ல, எவைகள் எல்லாம் உயிர் வாழுதோ அது மரமாக இருக்கலாம், மிருகமாக இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு அனைத்துக்கும் தேவை தண்ணீர். தண்ணீர் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லாவிட்டால் உயிர் வாழ முடியாது என்ற கருத்தை ஆணித்தரமாக அல்லாஹ் குர்ஆனில் எங்களுக்கு சொல்லிவிட்டான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தண்ணீர் இதை பற்றி எழுதக்கூடியவர்கள் முஸ்லீம்களை ஒரு பக்கமாக வைத்து விடுங்கள். நன் முஸ்லிம்ஸ், இஸ்லாத்துக்கு வெளியே உள்ளவர்கள், அவர்களுக்கு இஸ்லாம் நசீபாக இல்ல, ஆனா தண்ணியை பற்றி எழுதியிருக்கிறாங்க, தண்ணியை பற்றி எழுதியிருக்கிறாங்க. ஜப்பான்ல உருவான தோன்றின ஒரு சயின்டிஸ்ட், ஒரு விஞ்ஞானி தண்ணியை பற்றி எழுதுகிறார். எழுதத்துள்ள சொல்லுகிற அவருடைய புத்தகத்துக்கு பேர் வைத்திருக்கிறார், தி மெசேஜ் ஃப்ரம் வாட்டர். தி மெசேஜ் ஃப்ரம் வாட்டர், 3 பாகத்துல அவர் தண்ணியை பற்றி எழுதுகிறார். எழுதக்குள்ள ஒரு கட்டத்தில் அறிக்கொண்டு போகிறார், உங்களுக்கு வேணும் என்றால் இந்த செய்தியை உங்களுக்கு சர்ச் பண்ணி பார்க்கலாம். அவர் விஞ்ஞான பூர்வமாக, அறிவு பூர்வமாக நிரூபிக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை என்ன தெரியுமா? தண்ணிக்கு முன்னால ஓதப்படக்கூடிய திருக்குறானுடைய வசனத்தின் மூலமாக தண்ணீர்ல மாற்றம் ஏற்படுகிறது. அவர் இந்த கருத்தை சொல்லக்கூடியவர் முஸ்லிம் அல்ல, அவர் சொல்லுகிறார், தண்ணிக்கு முன்னால நல்லது பேசினால், தண்ணிக்கு முன்னால நல்லதை செய்தால், தண்ணிக்கு முன்னால நல்ல வார்த்தைகள் பேசப்பட்டால், தண்ணியை வைத்துக் கொண்டு இறைவனை புகழ்ந்தால், சுபஹானல்லாஹ் அவர் சொல்லுகிறார், அந்த தண்ணியில மாற்றம் ஏற்படுகிறது. இதை சும்மா சொல்ல இல்ல, அவர் விஞ்ஞான பூர்வமாக டெஸ்ட் பண்ணி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்பட்ட தண்ணி, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படாத தண்ணீர், சூரா யாசீன் ஓதப்பட்ட தண்ணி, சூரா யாசீன் ஓதப்படாத தண்ணீர், ஜம்ஜம் தண்ணியை சும்மெடுத்து வைத்தாலும் அந்த தண்ணிக்கும் சூரத்துல் ஃபாத்திஹா, சூரா யாசீன், குர்ஆனுடைய முக்கியமான சூரா குர்ஆன் ஓதப்பட்ட தண்ணி, இந்த தண்ணி டெஸ்டுக்கு போனா, அன்புக்குரிய சகோதரே, அவர் சொல்றாரு, the hidden message in the water, தண்ணிக்கு உள்ள தண்ணியை படைத்தவன் மறைத்து வைத்திருக்கக்கூடிய செய்திகள், தண்ணியை படைத்தவன் தண்ணிக்கு உள்ள ஒரு செய்தியை மறைத்து வைத்திருக்கிறான். இதனால தான் அவன் தண்ணியை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் சொல்லுகிறான், புத்திசாலிகளே கொஞ்சம் படிச்சு பாருங்கோ, புத்திசாலிகளே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கோ. அவர் சொல்லுகிறாரு, அந்த தண்ணிக்கு முன்னால ஒரு இடத்துல வைத்து ஓதப்படுகிறது, அந்த அந்த தண்ணி டெஸ்ட் பண்ணப்பட்ட சந்தர்ப்பத்தில் வந்த பிக்சர்ஸ், அதனுடைய படம், அதில் ஏற்பட்ட மாற்றங்கள், இவைகளை பற்றி எல்லாம் மிக அளவாக the message from the water, தண்ணீரிலிருந்து கிடைத்த செய்தி என்று சொல்லக்கூடிய தலையங்கத்தில் மூணு ஜுசுக்கல்ல, மூணு பாகத்துல ஒரு பெரிய ஒரு ரிசர்ச் பண்ணிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரரே, அன்பான பெரியாரே, நாங்க எங்க இருக்கிறோம், நாங்க செய்ய வேண்டிய வேலைகளை அல்லாஹ் யாரையோ கொண்டு வாங்கி கொண்டிருக்கிறார். ஆனாலும் கூட ரிசர்ச் பண்ணலாம், அறிவை எடுத்துக் கொள்ளலாம், ஆனால் நேர்வழி இதாயத் என்று சொல்லக்கூடியது அல்லாஹுடைய கையில மட்டும்தான் இருக்கிறது, அல்லாஹுடைய கையில் தான் இருக்கிறது. அறிவையும் படிப்போம், அல்லாஹுடத்தில் ஹிதாயத்தையும் கேட்போம், அறிவையும் படிப்போம், அல்லாஹுடத்தில் நேர்வழியையும் கேட்போம். இதனால தான் நாங்கள் சொல்லுகிறோம், இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது, நீங்க என்ன தெரியுமா செய்ய வேண்டும், குடிக்கிற தண்ணிக்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும், தண்ணி சும்மா குடிக்க கூடாது, தண்ணி குடிக்கும் பொழுதும் ஒரு இபாதத்து செய்கிறேன் என்ற நோக்கத்தில் தண்ணியை குடிப்போம். இது ஒரு இபாதத், எனக்கு தாகம் வந்தால் தண்ணி குடிக்க வேண்டும், என்னை அல்லாஹ் படைத்திருக்கிறான், எனக்கு அல்லாஹ் தண்ணியை தந்திருக்கிறான், நான் எப்படி குடிக்க வேண்டும் தண்ணியை. அன்புக்குரிய சகோதரே, ஒரு மிருகத்துக்கு உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு மிருகத்துக்கு தண்ணி தாகம் ஏற்பட்டால் என்ன செய்யும், அதுக்கு மார்க்கம் இல்லை, அதுக்கு ஆறாவது அறிவு இல்ல, அதுக்கு வகையினுடைய அறிவெல்லாம் கொடுக்க இல்ல, அதுக்கு என்ன இருக்கு சொன்னால் அஞ்சறிவு இருக்குது. என்ன அஞ்சறிவு என்றால், தாகம் வந்தா தண்ணி குடிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரனே, உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க பார்ப்போம், அந்த மிருகம் தண்ணி குடிப்பதற்கும் நான் தண்ணி குடிப்பதற்கும் இடையில ஏதும் வித்தியாசம் இருக்கிறதா, என்னுடைய குழந்தைகள் குடிப்பதற்கும் அந்த மிருகம் குடிப்பதற்கும் ஏதும் வித்தியாசம் இருக்கிறதா. எனக்கு அல்லா ஆறாவது அறிவை தந்திருக்கிறான், எனக்கு அல்லா ஏழாவது வகையினுடைய அறிவை தந்திருக்கிறான், எனக்கு அல்லா வகையை தந்திருக்கிறான், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை காட்டி தந்திருக்கிறான், எனக்கும் இந்த மிருகத்துக்கு இடையில ஏதும் வித்தியாசம் இருக்கிறதா. அப்படி வித்தியாசம் இல்லை என்றிருந்தால் நான் யார் என்பதை நானே நான் கண்டுகொள்ள வேண்டியதுதான். எனவே அன்புக்குரிய சகோதரனே, தண்ணி குடிப்பதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை காட்டித் தந்தார்கள். முதலாவது சொன்னார்கள், பிஸ்மில்லா சொல்லி குடிக்க பாருங்கள், பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம், சுப்ஹானல்லாஹ். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு முன்னால மட்டுமல்ல, தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி குடிக்க பாருங்கள். இரண்டாவது சொன்னார்கள், குடியுங்கள். இஸ்லாம் எல்லாத்துக்கும் அழகு காட்டி தந்திருக்கிறது. ஒரு சிஸ்டம் இருக்கு இஸ்லாத்துல, இஸ்லாத்துல எதையும் இப்படித்தான் சிஸ்டம். என்ன சிஸ்டம் என்று சொன்னா, வலது கையால தான் கோப்பையை பிடிக்க வேண்டும், கப்ப வலது கையால பிடிச்சு குடிக்க பாருங்கள். மூணாவது சல்லல்லாஹு சொல்லி தராங்க, தண்ணி குடிக்கும் பொழுது நீங்க ரொம்ப தாகத்தில் இருக்கிறீங்க, தண்ணிய போய் சுருமல் ஒட்டகம் குடிக்கிறது போல தலைய கொண்டேட்டு தண்ணியில போட்டா என்ன செய்யமண்டா, தாகம் முடியும் வரைக்கும் தலைய தூக்காது, அப்படியே தலைய போட்டு குடிச்சு கொண்டே இருக்கும். அப்படி தண்ணி குடிக்க கூடாது, அது நோய்களை உருவாக்கி வைக்கும். அது என்ன செய்யும் என்றால், வரக்கூடிய மூச்சில் உள்ள கிருமி நாசுகள் அந்த தண்ணிக்குள்ள கைத்து உங்களுக்கு நோயை ஏற்படுத்தி செய்யும். அதாவது பாத்திரத்துக்கு வெளியே குடிக்கும் பொழுது மூணு முறை என்ன செய்வாங்க சொன்னா, அவங்க தண்ணிக்கு குடிக்கும் பொழுது மூச்சு விட்டு விட்டு குடிக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. இன்னும் ஒரு சுண்ணச்சு அன்புக்குரிய சகோதரே, அல்லாஹ்வுடைய நபி சொல்லித்தராங்க, உட்கார்ந்த நிலையில் குடிக்க பாருங்கள், நின்ற நிலையில் அல்ல. நீங்க கிரவுண்ட்ல விளையாட ஏலும், உங்களோட டீம்ல 25 பேர் கேளும், 12 பேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நபியினுடைய சுண்ணத்தை பின்பற்ற நீங்க தயங்க கூடாது. நான் முஸ்லிம், எனக்குள்ள ஐடென்டிட்டி என்ன தெரியுமா, நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய சுண்ணத்தை ஹயாத்தாக்குறேன். ஏண்ட நபி ஏண்ட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு உட்கார்ந்து தான் குடிக்க சொன்னாங்க, நான் உட்கார்ந்து தான் குடித்தேன். இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துங்கள். அப்ப சிந்திப்பாங்க மக்கள், இந்த டீம்ல இருக்கிறாங்க 22 பேர், 11 பேர் இருக்கிறாங்க, 10 பேர் நின்று கொண்டு குடிச்சாங்க, ஏன் இவர் உட்கார்ந்து குடிச்சாரு? அத மக்கள் ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுக்கு பின்னால் உள்ள சயின்டிஸ்ட், இதுக்கு பின்னால் உள்ள தத்துவம் என்ன, இதை ஏன் இப்படி குடிக்க வேண்டும், இது எந்த மார்க்கத்தில் இருக்கிறது? அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தை செய்து காட்டுங்கள், இஸ்லாத்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், செய்து காட்டுங்கள். உட்கார்ந்த நிலையில் குடிப்போம். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, இது முஸ்லிமுடைய ரிவாயத்து, சஹிஹான ரிவாயத்து. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத்து செய்றாங்க, லா யஷ்ரிபன்ன மின்கும் அஹதுன் காயிமன், உங்கள்ல யாரும் நின்ற நிலையில் தண்ணீர் அருந்தக்கூடாது, நின்ற நிலையில் தண்ணீர் குடிக்க கூடாது. அப்படி தண்ணீர் குடித்தால், மறந்து குடித்து விட்டால், அதை வாந்தி எடுத்துக் கொள்ள பாருங்கள், அதை வாந்தி வமிட் பண்ண பாருங்கள் என்று சொல்லக்கூடிய கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார். கடைசியாக குடிச்சு முடிஞ்சதுக்கு பிறகு வாய் நிறைய சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த தண்ணி இல்லாம எத்தனை லட்சம் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், இந்த தண்ணி இல்லாம என்ன தண்ணிய மக்கள் குடிக்கிறாங்க, இந்த தண்ணி இல்லாம ஆப்பிரிக்காவுடைய காட்டுல, ஆப்பிரிக்காவுடைய ஊர்கள்ல மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அல்லாஹ் எங்களுக்கு பைப்ப சுத்தினா தண்ணி கிடைக்குது, கனல்ல பைத்து மாலிய போட்டா தண்ணி கிடைக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, இது தண்ணிக்கு செய்ய வேண்டிய கடமைகள். கடைசியாக ஒன்றையும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், தண்ணியை பாதுகாப்போம். இந்த நாட்டை பொறுத்தவரையில், இந்த நாட்டில் இருந்த சிங்கள ராஜாக்கள் முன்னே காலங்களில் குளங்களை கட்டினார்கள், ஆறுகளை உருவாக்கினார்கள், நதிகளை உருவாக்கினார்கள், விவசாயத்துக்காக வேண்டி பெய்யக்கூடிய மழையை தேங்கி பாதுகாத்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இவைகள் அனைத்தும் இஸ்லாம் சொல்லித்தந்த பண்பாடுகள், இஸ்லாம் சொல்லித்தந்த அழகான வெறுமதிகள். தண்ணியை வீணாக்க கூடாது. இன்றைக்கு ரீசைக்கிளிங், யூஸ் வாட், அதாவது பாவித்த தண்ணியை எப்படி மறுவ பாவிக்கலாம், பாவித்த தண்ணியை எப்படி மறுவ யூஸ் பண்ணலாம். அன்புக்குரிய சகோதரே, நாம யோசிக்க வேண்டும். எங்கட பள்ளிகள்ல ஒரு நாளைக்கு 1000 பேர் உதவு செய்தா எத்தனை லிட்டர் தண்ணீர் வேஸ்ட் ஆகுது, இது எப்படி மறுவ பாவிக்கலாம்? இஸ்லாமிய பத்தி என்ன சொல்லுகிறது, ஷரியா ஆய்வுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கிறது, அதை செஞ்சா எங்கட பள்ளிக்கு என்ன லாபம், பள்ளிக்கு மட்டுமல்ல எங்கட வீட்டுக்கு என்ன லாபம். சில இடங்கள்ல சில போட் போட்டிருப்பாங்க, அதுக்கு போட் போட்டது தவறு, என்ன தெரியுமா போட்டிருப்பாங்க, இன்றைக்கும் நாளைக்கும் தண்ணி அரசாங்கத்தினால் போட்ட போட் தண்ணியை கட் பண்றாங்க, எனவே தண்ணியை கொஞ்சமா பாவீங்கோ சிக்கனமா பாவீங்கோ என்று போட் போட்டிருக்கிறாங்க. தண்ணியை சிக்கனமா பாவிக்கிறது தண்ணி ஓட்ட போட்ல கட் பண்ணினா மட்டுமல்ல, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில தண்ணி எப்பேர் சிக்கனமா தான் பாவிக்கப்பட வேண்டும். பைப் அப்படியே திறந்துட்டு தேவையான அளவு திறந்து ஒது செய்வது, தேவையான அளவு எடுத்து கால் கழுகுறது. அன்புக்குரிய சகோதரே, சிலவங்க போனா குடிக்கிறதுக்கு, சிலவங்க ஒது செய்ய போனா எவ்வளவு தண்ணிய வேஸ்ட் பண்றாங்க என்றால், அன்புக்குரிய சகோதரே, ஒது செய்து முடித்து விட்டு வீண் வரையத்துக்காக வேண்டி அவங்க தௌபாவும் செய்ய வேண்டி வரும். ஹதீஸ் நடந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒது செய்வாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் முடிக்கலாம். நாங்க கொஞ்சம் யோசிப்போம், கால் கழுவலாமா, அரை லீட்டர் தண்ணியால் ஒரு கால கழுவலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளித்திருக்கிறாங்க, சிக்கனம், வறுமை அல்ல எளிமை. இது ஒதுவுல வர வேண்டும், இது குளிப்புல வர வேண்டும், இது திருமணத்தில் வர வேண்டும், நிக்காகல வர வேண்டும். நான் இங்கே எல்லா இடத்திலையும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு எச்சு வைக்க விரும்புகிறேன். எங்களுடைய வாழ்க்கையை எளிமையான வாழ்க்கை. நான் பவர்ட்டியை பற்றி பேச வர இல்ல, வறுமையை பற்றி சொல்ல வர இல்ல, நான் சிம்பிளிசிட்டியை பற்றி பேசுகிறேன். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பான சகோதரர்களே, நாங்கள் எல்லா காலத்திலும் எளிமையை கடைபிடிக்க வேண்டும். எங்களுடைய உணவும் எளிமையாகத்தான் இருக்கும், எங்களுடைய பள்ளி வாசலும் எளிமையாகத்தான் இருக்கும், எங்களுடைய திருமணமும் எளிமையாகத்தான் இருக்கும், எங்களுடைய வீடு வாசலும் எளிமையாகத்தான் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஹக்கை எங்களுக்கு எல்லாம் விளங்கப்படுத்துவானான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பள்ளி என்று சொல்லக்கூடியது அல்லாஹ்வினால் தரப்பட்ட மிகப்பெரிய ஒரு நிஅமத். இந்த நியமத்தை நாங்கள் பாவித்து விட்டோம், அழித்து விட்டோம், அவருக்கு போனோம் அல்ல, உருவாக்கி விட்டு போக வேண்டும். நீயத்து வைத்துக் கொள்ளுங்கள், உறுதியாக திரகாத்திரம் கொண்டு கொள்ளுங்கள். பள்ளி கட்டுவதல்ல, மதரசா கட்டுவது போதும், பள்ளி கட்டியது போதும், செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கிறது. தண்ணி இல்லாத மக்களுக்கு தண்ணிக்குரிய ஏற்பாடு செய்து கொடுப்போம், எலக்ட்ரிசிட்டி இல்லாத மக்களுக்கு எலக்ட்ரிசிட்டிக்குரிய ஏற்பாடு செஞ்சு கொடுப்போம். அதாவது மக்கள் மீள் குடியேற்றம், யாழ்ப்பாணத்தில மக்கள் போய் குடியேற போறாங்க, தந்த சொந்த காணியில சொந்த இடத்துல 19-20 வருடங்களுக்கு பிறகு சொந்த காணிக்கு போக வேண்டும். ஆனா போய் சேர்ந்து அங்க ஒரு லைஃப் செட்டில் ஆகிறதுக்கு, அங்க ஒரு லைஃப் அமைச்சு கொள்றதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லண்டா, அவங்களுக்கு வசதி இல்ல. 19 வருடம் அகதி முகாமில் வாழ்ந்துட்டு யுத்தம் முடிந்து விட்டது, இப்ப அங்க போனா எங்களுக்கு யார் உதவி செய்வாங்க, எங்களுக்கு எந்த நாடு கை கொடுக்கும், எங்களுக்கு எந்த முஸ்லீம்கள் உதவி செய்வாங்க. அன்புக்குரிய சகோதரரே, செய்ய வேண்டிய பணி ஏராளம் இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கைய வச்சு தான் தானாக தன்னை தானே கேட்டு, நான் என்ன செய்திருக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, நான் எப்படிப்பட்ட ஒன்றை செஞ்சா எந்த சமூகம் கண்ணியமாக வாழும், எந்த சமூகம் என்று சொல்லும் பொழுது நான் முஸ்லீம்களை பத்தி மட்டும் பேச இல்லை, நான் மனித சமூகத்தை பத்தி பேசுகிறேன், மனித சமூகத்தை பத்தி பேசுகிறேன். முஸ்லீம்களுக்கு உதவி செஞ்சா என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை கிடைக்கும் மாற்று மருத்துவர்களுக்கு உதவி செஞ்சாலும். அல்லாஹுடைய அடியார்கள், அல்லாஹுடைய குடும்பம், அல்லாஹுடைய குடும்பம், அல்லாஹுடைய குடும்பத்துக்கு உதவி செய்யுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, அந்த அடிப்படையில் எளிமையான வாழ்க்கையை கடைபிடித்து சமூகத்துக்கும் நாட்டுக்கும் நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கும் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அந்த பணிகளை சரிவர அழகுபட செய்வதன் மூலமாகத்தான் அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த கண்ணியத்தை நாங்கள் இழந்து விட்டோமோ அந்த கண்ணியத்தை மீண்டும் திருப்பி எடுக்கலாம் என்பதை மனதில் கொண்டு அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட நற்கர்மங்களில் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஈடுபட நம் அனைவருக்கும் அல்லாஹ் துணை புரிவானாக, தொகை செய்வானாக, நல்லருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய குற்றங்களை மன்னிப்பாயாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளுக்காக வேண்டி உள்ளத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். யா அல்லாஹ், நம் அனைவரையும் இந்த நாட்டில் இவ்வளவு காலமும் கண்ணியமாக வாழ வைத்தது போன்று வரக்கூடிய காலங்களிலும் கண்ணியமாக சந்தோஷமாக வாழ வைப்பாயாக, இந்த நாட்டை பாதுகாப்பாயாக, இந்த நாட்டுடைய மக்களை பாதுகாப்பாயாக. நாட்டில் யாருக்கெல்லாம் அல்லாஹ் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் தப்பாக கழித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாயினால் இஸ்லாத்தை பற்றி நல்லது பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி வைப்பாயா. எங்களுடைய உண்மையான வெற்றி அல்லாஹ், யாருக்கெல்லாம் இஸ்லாத்தை புரியாமல் இருக்கிறார்களோ அவர்கள் இஸ்லாத்தை பற்றி பேச வேண்டும். அல்லாஹ் குர்ஆனை பற்றி பேச வேண்டும். அல்லாஹ் உன்னை பற்றி பேச வேண்டும். அல்லாஹ் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி கொலை செய்ய வந்த உமருக்கு ஹிதாயத்தை கொடுத்தவன் அல்லாஹ்வே, எங்களுடைய குறைகளை மன்னித்து தருவாயா. நாட்டில் வாழக்கூடிய அத்துணை மக்களுக்கும் ஹிதாயத்துடைய கதவை திறந்து விடுவாயாக, ஹிதாயத்துடைய கதவை திறந்து விடுவாயாக, அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி நல்ல இடத்தை உருவாக்குவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.